கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாய் வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு நாம் கொடான். இதுவரையிலும் கடந்த மூன்று வாரங்களாக சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டியின் காரியத்தில், புது சிருஷ்டியின் அமைப்பை குறித்து சகோதர ரசல் மூலமாக தேவன் நமக்கு இந்த கடைசி நாட்களில் இந்த அறுவடையின் காலப்பகுதியில் நமக்கு தந்திருக்கிற காரியங்களை நாம் நிதானித்து பார்த்தோம். இந்த ஒரு பாடம் மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போது கடந்த வாரத்தில் ஒரு சப்ஜெக்ட் கேட்பதற்கு எனக்கும் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அதில் ஒரு மூத்த சகோதரர் அவர் குறிப்பிடும் பொழுது, இன்றைக்கி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், சபை குறித்த காரியங்களில் ஒரு சபையை எப்படி வழிநடத்தணும், ஒரு சபைக்கு என்ன கட்டுப்பாடுகள் சத்தியத்தில் தேவன் வச்சிருக்கிறார், ஒரு புது சிருஷ்டிக்கு எந்த அளவுக்கு இந்த ஒரு இடுக்கமான வாசலில் அவங்க ஓடும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாதீனம் அவங்க எப்படி பயன்படுத்தலாம், தனிப்பட்ட சுயாதீனம், தனிப்பட்ட ஒரு எக்லீஷியாவுக்கு இருக்கிற சுயாதீனம், இதிலெல்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு தெளிவு இல்லாமல் சில குழப்பங்கள் சில இடர்பாடுகள் எல்லாம் இருக்குதுன்னா, அதற்கு பிரதர் ரசல் எழுதின இந்த ஆறாவது வாலியத்தில் இருக்கக்கூடிய புது சிருஷ்டியின் அமைப்பு, த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி நியூ கிரியேச்சர், அதை பற்றின ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போயிட்டனால்தான் அப்போ சொல்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமாக நமக்கு அப்போ தான் உணர்ந்தோம். இப்போ தேவனுடைய கிருபையில் நாம் இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவன் தரும் பொழுது நம்ம நம்முடைய இடத்துல நம்ம இந்த ஒரு பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ தான் நமக்கு இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் நல்லா உணர்ந்தோம். உண்மையிலேயே சகோதர சகோதரிகள், இந்த தலைப்பில் ரசல் என்ன காரியங்கள் பேசிட்டு இருக்கிறாருன்னா, புது சிருஷ்டிய தேவன் ஒரு அமைப்பா அழைச்சிருக்கும் பொழுது, அந்த அமைப்பு இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு தற்காலிகமான அமைப்பா இருக்கு. அப்ப நம்ம கடந்த மூன்று வாரங்களும் இந்த ஒரு தலைப்பின் கீழ் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம் என்றாலும், இன்னும் ரொம்ப முக்கியமான பாடங்களுக்குள்ள வரல, முக்கியமான கருத்துக்குள்ள நம்ம வரல. இப்பதான் ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த அமைப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மூன்று வாரத்துல இந்த அமைப்பை பற்றி நாம் என்ன காரியங்கள் நாம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த அமைப்பு தேவன் ஒரு தற்காலிகமான அமைப்பா பூமியில அழைச்சிருக்கிறார். அப்ப இந்த அமைப்பு வந்து பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு அஸ்திபாரம் கர்த்தர் இயேசு, அப்புறம் அவருக்கு பிற்பாடு 12 அப்போஸ்தலர்கள், இவர்கள் தான் இந்த அமைப்புக்கு அஸ்திபாரம். அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் மூலமா தான் அந்த ஒரு ஆலயத்துக்கு, அந்த கட்டடத்துக்கு தேவையான எல்லா விதமான போதனைகளும் தேவன் புதிய ஏற்பாட்டின் மூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி இவர்கள் மூலமா தேவன் பரிசுத்தாவியில இந்த புதிய ஏற்பாட்டின் காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி தேவன் தந்த வசனங்கள் போதனைகள் இவைகள்ல எந்த தவறுமே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தி இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் அப்போஸ்தல்ஷிப் போன வாரம் நாம பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துல நம்ம சந்தேகப்படவே முடியாது. அவர்கள் மூலம் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது தேவன் அங்கீகரிச்ச வார்த்தை, ரொம்ப சரியா இருக்கும். அதை வந்துட்டு அந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாரும் உறுதியா நம்பணும் இல்லைங்களா. அப்போ ஒருவேளை அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற மாதிரி சில சம்பவங்கள் தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். 5 சம்பவங்கள் அப்போஸ்தலருடைய சில பலவீனத்தில் அவங்க நிகழ்ந்துட்ட சில தவறுகள். ஆனா அந்த தவறுகள் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எப்படி அதை அருமையாக சரிப்படுத்தினார்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்புறம் சில விஷயங்கள் தப்புன்னு நம்ம தான் நினைக்கிறோம், உண்மையிலேயே அது தவறுகள் அல்ல. பரிசுத்தாவில கரெக்டா தான் அவங்க அந்த ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கு நம்ம இன்னும் கூட நல்லா உணர வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ஒரு புது சிருஷ்டியின் அமைப்பு விசேஷமான ஒரு அமைப்பு இந்த பூமியில இருக்கும் பொழுது. அப்ப இவர்களை வழிநடத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்கள் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க தவறினோம் என்றால், உலகத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு போல நம்ம போயிடும். அப்படி உலகத்தின் அமைப்பு போல நம்ம போகும் பொழுது நம்ம புது சிருஷ்டியா வளர முடியாது. புது சிருஷ்டி இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வளரலாம் அப்படின்னு சொல்லி தேவன் அனுமதித்திருக்கிற அந்த சூழ்நிலைகள், சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள், அந்த சுயாதீனம் இவைகளை நம்ம நன்கு அறிஞ்சு உணர்ந்தவங்களா இருந்து அந்த அமைப்புக்குள்ள ஒரு புது சிஷ்டா இருப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா என்ன பார்க்கிறோம், இந்த புது சிஷ்டின் அமைப்பை வழிநடத்த தேவன் ஏற்படுத்துறார் அந்த சபைகளுக்குள்ள அப்போஸ்தல்ஸ், ப்ராஃபட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ். அப்போ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் மற்றும் போதகர்கள், இவர்களை குறித்து நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர்களுக்கு இந்த ஒரு அமைப்பில் என்ன மாதிரியான பங்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்போ நாம் இந்த அமைப்பை பற்றி பேசும் பொழுது சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு கிறிஸ்டியன்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது பெயர் சபை நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது, தேவன் வந்துட்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது இதற்கு தேவையான நிபந்தனைகள் சட்டத்திட்டங்கள் ரொம்ப தெளிவாக கொடுக்காம எல்லா விஷயங்களையும் அந்த சபைக்குள்ள புது சிஸ்டிகளாக வரவங்க கையில் கொடுத்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தேவன் சொல்லிட்டு தான் அவர்கள் நினைக்கிறாங்க. எங்க பெயர் சபை அவர்களுடைய பார்வையில் இப்படி இருக்குது. தேவன் ஒரு சபைனா எப்படி இருக்கணும், அந்த சபையில் ஒரு ஒருத்தர் என்னென்ன பங்கு செய்யணும், அதை பற்றியெல்லாம் முக்கியமான ஒரு நிபந்தனைகள் சட்டத்திட்டங்கள் கொடுக்காம அது சபையினுடைய கையில் கொடுத்துட்ட மாதிரி பெயர் சபை இருக்கிறவங்க உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுடைய அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவுமே சில என்ன சொல்லலாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க. அப்ப அவர்கள் மாம்ச சிந்தியில் அவங்க சிந்திக்கும் பொழுது இந்த உலகம் பிரகாரமான ஞானத்துல உருவாகக்கூடிய அமைப்புகள் நீங்க கவனிச்சீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒன்னு ஒழுங்கே இருக்காது, அனார்கி, ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஒழுக்கமே இருக்காது இல்லைங்களா. இல்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும், ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடு மீது யாரும் அந்த அமைப்புல செயல்படவே முடியாது சரிங்களா. அந்த அந்த அமைப்பை விட்டு வெளியவே போக முடியாது. தனிப்பட்ட சுய சுதந்திரம் எல்லாம் அந்த கட்டுப்பாடுகள்னால இருக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லாட்டி ஒழுக்கமே இருக்காது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரதர் ரசல் சொல்லும் பொழுது இது தவறு, இப்படி வந்துட்டு புது சிருஷ்டியின் அமைப்புக்குள்ள இருக்கணும் என்று அங்க தேவன் அங்க சொல்லல. ஆனா புது சிருஷ்டிகள் எப்படி எல்லாம் அவங்களுடைய அமைப்பு அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அவருடைய வேதத்துல தேவன் நமக்கு நல்லா கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப விசேஷமா பார்க்கும்போது இந்த அமைப்புல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிற அமைப்புகளுக்கு இதுக்கும் முற்றிலும் வேறுபாடு. நம்ம இப்பதான் பார்த்தோம் உலகத்துல இருக்கிற அமைப்புகள்லாம் பார்க்கும் பொழுது தங்கள் அமைப்புக்கு சாதகமான சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு மற்ற அமைப்புகளுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம காண்பிச்சுக்குவாங்க சரிங்களா. அதே சமயத்துல கண்டிஷன்ஸ் இருந்தா ரொம்ப கண்டிஷன்ஸ் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு கண்டிஷனே இல்லாம இருக்கும். இதுதான் உலகத்துல இருக்கிற அமைப்புகளினுடைய தன்மை சரிங்களா. ஆனா புது சிருஷ்டியின் அமைப்பு பத்தி சொல்லும் பொழுது முக்கியமான வசனம் நம்ம மனசுல எழுதி வச்சுக்கணும், கலாத்தியர் 5:1. ஆமாம் இல்லைங்களா. அப்போ கிறிஸ்து வசனம் படிங்க,
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
பாருங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலைச்சு நில்லுங்க. இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சகோதர சகோதரிகளே. நீங்கள் வந்து கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஏற்படுத்தப்பட்டிருக்க அந்த சுயாதீன நிலைமையிலேயே நீங்க என்ன பண்ணுங்க, நிலைச்சிருங்க. அப்போ புத்த சிருஷ்டின் அமைப்பு தேவன் ரொம்ப சிம்பிளா வைக்கிறார். இவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பு. எளிமை எந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்கு எளிமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எளிமையா நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. எந்த அமைப்பு? புது சிருஷ்டியினுடைய அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாட்டி அடிமைத்தனம் அப்படிங்கிறதுக்கு ஏதுவான ஒரு சின்ன அறிகுறி கூட அந்த அமைப்புக்குள்ள இருக்க. அந்த அமைப்பினுடைய சொத்து என்ன அப்படின்னா சுயாதீனம். கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீன நிலைமையிலேயே அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு சபையா, ஒரு எக்லீசியாவா, ஒரு அமைப்பா, தேவனுடைய அமைப்பா, ஒரு புது சிஷ்யின் அமைப்பா நாம் இருக்க முயற்சி செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பா யாரை பார்க்கவே கூடாது அப்படின்னா நாமினல் கிறிஸ்டியன்ஸ பார்க்கவே கூடாது, கிறிஸ்டண்டத்தை பார்க்கவே கூடாது, பெயர் சபைகளை நம்ம பார்க்கவே கூடாது. அப்ப நம்ம பார்க்கல, நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா என்ன எடுக்கு தெரியுங்களா, நம்ம எங்கிருந்து தான் வந்திருக்கிறோம், கரெக்ட், அங்கதான் எடுக்கு, அங்கிருந்து தான் வந்திருக்கிறதுனால அதனுடைய என்ன சொல்லலாம் நம்ம தடயமா தாக்கம் இல்லைங்களா, அந்த தாக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். பெயர் சபை தாக்கம், ஒரு ஹெட்டு, ஹெட்டுக்கு கீழே ஒரு 4 சப் ஹெட்டு, அதுக்கு கீழே ஒரு 10-15 பேர், அவங்க டிஃபரெண்ட், நாம டிஃபரெண்ட் இல்லைங்களா. அந்த மாதிரி தாக்கம் வந்துட்டு பெயர் சபையில் இருந்திருக்கிறோம், அங்கிருந்து வந்திருக்கோம் பொழுது அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குது. அப்போ பிரதர் ரசூல் ரொம்ப கிளியரா சொல்றார், நீங்க ஒரு அமைப்பா செயல்படும் பொழுது தயவு செஞ்சு அந்த பக்கம் சாஞ்சிட வேண்டாம். ஏன்னு சொல்லும் பொழுது அந்த அமைப்பு என்னைக்கு உருவாச்சுன்னா அப்போஸ்தலருடைய நாட்கள்லேயே இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாயிடுச்சு. அந்த அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது விசுவாச துரோகம் முந்தி நேரிடு. என்ன விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டது அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துல என்ன ஆயிட்டாங்க, விலகி அவங்க அந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த அமைப்புல வேதத்துல சொல்லப்படாத சட்ட திட்டங்கள் இல்லைங்களா. அப்போ டாமினேஷன் இதெல்லாம் வந்துட்டு அந்த அமைப்பு 2000 வருஷமா இருக்குது. அப்ப நீங்க இந்த சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க கூட எங்க இருந்து வரீங்க, அந்த அமைப்புல இருந்து தான் வரீங்க. வரும் பொழுது நம்மளே அறியாமல் சில தாக்கம் இதுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம அதன்படி நம்ம இங்கேயும் வந்துட்டு எதிர்பார்க்கிறோம். நம்ம பர்பஸா செய்யறோங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. என்னன்னா ஒருவேளை பலவீனத்தில் அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, உண்மையிலேயே ஒரு புது சிஷ்யன் அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது புரியாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நமக்கு தெரிஞ்சபடி என்ன பண்ணாருவோம், இந்த அமைப்பை வழி நடத்த அங்கே ஆரம்பிச்சிருவோம். அப்போ அப்படி சொல்லவில்லை. நீங்கள் தயவு செஞ்சு கிறிஸ்தனத்தை பார்க்க வேண்டாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எங்கே பார்த்துருங்கன்னா பைபிள் பார்த்துருங்க. பைபிளில் நீங்கள் போய் பாருங்கள் இந்த புது சிஷ்யன் அமைப்பு எப்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி நேர்த்தியாக வளரணும். அப்போ பைபிளில் அவர் என்ன ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது தான் பிரதர் ரசல் வந்துட்டு அங்கே நமக்கு சஜஸ்ட் பண்ணுறார். அப்போ பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு பகுதிகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லிட்டாலும் இந்த சபை எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கான சில அடையாளங்கள் நிழல் பழைய ஏற்பாட்டில் நமக்கு அங்கே இருக்குது. ஆனால் மேக்சிமம் அதிகபட்சம் ஒரு சபை எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த அமைப்பு, மறுபடியும் நான் அதே வார்த்தையை தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன், அந்த அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அதை பத்தி அதிகமாக எங்க பேசியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் தான் தேவன் நமக்கு தந்திருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில சில நிழல்களை நாம் எடுக்கலாம். அப்போ சொல்லும் பொழுது அவர் இங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் அவர் காண்பிக்கிறார். எப்படின்னா அங்க நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பாவ நிவாரண பலியின் நாள், அந்த நாள்ல அந்த பிரதான ஆசாரியர் உடன் ஆசாரியர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சில விஷயங்களை நிழலா சொல்றார். இந்த காலத்துல கிறிஸ்துவின் சபை ஒரு புது சிருஷ்டியின் அமைப்பாக செயல்பட்டு இருக்கும் போது அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும், இந்த காலத்துல சுவிசேஷத்தின் முடிவு வரைக்கும் எப்படி இருக்கணும், ஒரு சின்ன நிழல் அங்க காண்பிக்கிறார். அது என்ன சின்ன நிழல் நம்ம பார்க்கும் பொழுது, அங்க பாவ நிவாரண பலியின் நாள்ல பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் பலியெல்லாம் செலுத்திட்டு இருப்பாங்க. அப்போ பலியெல்லாம் செலுத்திட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான அங்கிகள் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பலிகளுக்கு ஏற்ற ஆராதனை முறைக்கு ஏற்ற ஆடை ஒன்று இருக்குது. இங்கிலீஷில் லினன் கார்மெண்ட்ஸ், அதாவது சணல் நூலில் அவங்க தரிச்சிருந்த அந்த அங்கிகள் போட்டு அவங்க வேலை செய்வாங்க, வஸ்திரம் போட்டு அவங்க வேலை செய்வாங்க, பலியெல்லாம் செலுத்துவாங்க. ஆனா இந்த பலி எல்லாம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பதான் அந்த ஆசாரியன் என்ன போடுவான்னு பாத்துட்டீங்கன்னா, குளோரியஸ் கார்மெண்ட்ஸ் போடுவார், அதாவது பரிசுத்த வஸ்திரம் போடுவார் சரிங்களா, ஹோலி கார்மெண்ட்ஸ். இங்கிலீஷ்ல ஹோலி கார்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே குளோரியஸ் கார்மெண்ட்ஸ். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, என்னன்னா பலி செலுத்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு அங்கி இருக்குது, அதே சமயத்துல பலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போடக்கூடிய ஒரு அங்கி இருக்குது, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது ரொம்ப சாதாரண சலவ நூல்னால ஆன அங்கி, பலி செலுத்தும் போது அவங்க போடுறது சரிங்களா, அதே சமயத்தில் பலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆசிர்வதிக்கும் போது போடக்கூடிய அந்த அங்கி நாம் சொல்லும் பொழுது அது ரொம்ப மகிமையை உணர்த்தக்கூடிய ஒரு இது. அந்த அங்கியில தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ் பிளேட் இருக்கும், மார்க் அவசம் இருக்கும், அதில் அந்த 12 கற்கள் வச்சிருப்பாங்க, அந்த அந்த நம்ம பார்க்கலங்க பிரதான ஆசாரனுடைய அந்த அங்கியில நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அந்த மகிமையான அந்த அங்கி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வந்து ஒரு நிழலா இருக்குது. எதற்குன்னா இந்த புது சிருஷ்டியினுடைய அமைப்பு இந்த பூமியில சுவிசேஷத்தின் முடிவு வரைக்கும் அவங்க மாம்சத்தில் இருக்கும் போது எந்த மாதிரி நிலை அவங்க எடுக்கணும். அப்ப நல்லா தெரியும் ஒரு சின்ன கேள்வி, அப்ப அந்த பாவ நிவாரண பலியின் நாள் எந்த காலத்துக்கு அடையாளம், பேசிக் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க சொல்லுங்க, பலி செலுத்தக்கூடிய நாள் எதுக்கு அடையாளம், டைப்ல ஆன்டி டைப்ல பொருள்ல நிழல்ல பாவ நிவாரண பலி நாள் பலி செலுத்துற நாள் பொருள்ல அந்த நாள் எந்த காலத்தை குறிக்குது பார்க்கிறோம், சுவிசேஷம். எப்படி சுவிசேஷம் குறிக்குது அப்படின்னா பலி செலுத்தக்கூடிய காலம், அங்க பலி செலுத்தினாங்க நிழலான பலி, ஆனா இப்ப சுவிசேஷத்துல பொருளாகிய ஜீவ பலி செலுத்தக்கூடிய காலம். அப்ப அந்த பாவ நிவாரண பலி நாள் அட்டோன்மெண்ட் டே அது வந்துட்டு எதற்கு நிழலா இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது சுவிசேஷத்துல உண்மையான ஜீவ பலிகள் செலுத்தக்கூடிய அந்த நாளை குறிக்குது. அப்ப இந்த பாவ நிவாரண பலி செலுத்தும் போது அவர் என்ன அங்கி போடணும், என்ன ட்ரெஸ் போடணும் இல்லைங்களா, அப்ப சொல்லும் பொழுது அது சாதாரண லினன் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பலி செலுத்துவதற்குனே அணியக்கூடிய ஒரு ஆடையா இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து ரொம்ப மகிமையா அடைஞ்சதா இருக்கு. ஆனா அது பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அவர் போடுறாரு பாருங்க ட்ரெஸ் ஆசாரியர், அது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்ல பைபிள் எப்படி தமிழ் எப்படி இருக்குன்னா அது பரிசுத்த அங்க அங்கி போட்டிருக்காரு இல்லைங்களா. அப்ப இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னைக்கு நாம எந்த காலத்துல இருக்கிறோம்னா, பலி செலுத்தக்கூடிய நாள்ல சபை இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப இவர்கள் அணிய வேண்டிய விஷயம் வந்துட்டு இப்ப குளோரியஸ் போட முடியாது. இப்ப வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த பலியை காண்பிக்கக்கூடிய அதற்கு ஏற்ற அந்த அங்கேயே அவங்க அணியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நாம் வந்துட்டு அந்த பலியில தான் இணைஞ்சிருக்கணும். மாறாக இப்பயே நாம் என்ன பண்ணிக்க முடியாதுன்னா, அந்த மகிமையின் சாயல எடுத்துக்கொள்ள முடியாது. மகிமையின் சாயல் எப்ப எடுக்க முடியும்? 1000 வருட அரசாட்சியில பலியெல்லாம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம், கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம், சபைக்கு மேலான அதிகாரங்கள் எல்லாமே அங்க கொடுக்கப்படும். இங்கதான் இந்த பாயிண்ட் ஏன் நம்ம சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு சபையில கூட அதே தான் விஷயம். ஒரு எக்லீஷியா அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த எக்லீஷியால நாம் எல்லாருமே இருக்கோம். ஒரு ஒரு அங்கமா இருக்கும் பொழுது நாம் எடுக்க வேண்டிய சாயல் என்ன அப்படின்னா, இந்த ஓட்டத்துல பலி செலுத்தக்கூடிய, ஊழியம் செலுத்தக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய நல்ல சாட்சியை தரக்கூடிய ஒரு தாழ்மையான இடத்தை எடுக்கணும். எந்த விஷயத்திலையும் இப்ப நாம ஒரு அதிகாரமோ இல்ல ஒரு புகழ்ச்சியான நிலைமைக்கோ ஒரு மேலான நிலைமைக்கோ இங்க நாம இப்ப ஆசைப்படக்கூடாது. அது கண்டிப்பா கொடுக்கிறார் தேவன். ஆனா எப்பனா, பலியெல்லாம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 1000 வருட அரசாட்சியில. இப்படி அவர் அங்க அருமையா அங்க ஒரு அடையாளம் அங்க சொல்லும் பொழுது, அப்ப இன்னைக்கு இதுல நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, இப்போ நாம தரிக்க வேண்டிய அந்த நிலைமை, பலி செலுத்தக்கூடிய அந்த நிலைமையில தான் நாம இங்க தரிச்சிருக்கணும். எண்ணங்கள்ல, சிந்தைகள்ல, முயற்சிகள்ல மற்றவர்களே ஆளவோ அந்த மாதிரி தேவன் அங்கீகரிக்காத விஷயங்கள் நாம செய்யக்கூடாது. அதுதான் அங்க பாயிண்டா சொல்றார். அப்போ அதிகமான விஷயங்களுக்கு நாம எங்க போகணும்? ஒரு சபை எக்லீஷா எப்படி நடக்கணும், ஒரு புது சிஷ்யின் அமைப்பு சொல்லும் பொழுது, புதிய ஏற்பாட்டுல தேவன் அநேக விஷயங்களை அங்க நமக்கு அங்க கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப பார்க்கும் பொழுது இங்க நம்முடைய மாம்ச பலவீனத்தினால நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒரு அமைப்பு நம்ம எப்படித்தான் செயல்படுத்துறதுன்னு சொல்லும் பொழுது, பொதுவா நமக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறதுனால, மேலும் நம்ம விழுந்து போன ஒரு மாம்ச சரீரத்துல இருக்கிறதுனால, மாம்ச பலவீனங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால, இந்த நிலைமையிலேயே சில விஷயங்களை நாம நியாயம் தீர்ப்போம், ஜட்ஜ் பண்ணுவோம் என்னங்களா, இது இப்படி இருக்கணும், அது அப்படி செஞ்சா போதும். ஏன்னா இப்பதான் பிரதர் சொன்னாரு, நல்ல தாக்கம் நமக்கு வந்துட்டு இந்த உலக அமைப்புகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதனுடைய தாக்கம் நமக்குள்ள அதிகமா இருக்குது. அப்ப நாம அந்த பலவீனமான நிலைமையிலிருந்துட்டு புதோஷத்தின் அமைப்பை நாம நிறுவருக்கு முயற்சி பண்ணி, புதோஷத்தின் அமைப்பை வழி நடத்த முயற்சி பண்ணும் பொழுது, அந்த தாக்கம் வந்துட்டு அதன் மூலம் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ள நாம அங்க போயிடுறோம். அப்போ அது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம அங்க கொண்டு போயிடுறதா அங்க சொல்றாரு. ஆனா நம்ம புதோஷத்தின் அமைப்புக்குள்ள இருந்துட்டு அந்த அமைப்பை நிறுவவும் வழி நடத்தவும் சிந்திக்கும் பொழுது, நம்ம நினைக்கணும், நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சுயாதீன நிலைமை நல்லா பிடிச்சுக்கணும். ஏன்னா அந்த சுயாதீனம் சொல்லும் பொழுது தேவனுடைய புத்திரர்களை நம்மளை அவர் அழைச்சிருவார், புத்திர சுவீகாரம். அப்ப நாம் இன்னைக்கு சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது, புத்திர சுவீகாரம் பெற்றவர்கள்னு சொல்லும் பொழுது, தேவன் நம்ம கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறார், நீங்கள் எனக்கு புத்திரர்கள், ஆனா அந்த புத்திரர்களுக்கே உரிய சுயாதீனம் உங்களுக்கு முழுசும் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா அந்த சுயாதீனத்தை நம்ம முழுவதும் பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அன்பினுடைய கட்டளைகள்ல நம்ம அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்ப நமக்குள்ள எந்த ஒரு அடிமைத்தனம் வந்துட்டு அங்க நமக்கு அங்க வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம், சுயாதீனம் ரொம்ப முக்கியமா சொல்லிட்டார் சரிங்களா. இப்போ புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12 முழுவதும் நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துல தான் சகோதர சகோதரிகளே ஒரு புது சிருஷ்டியினுடைய அமைப்பு, ஒரு எக்லீசியா, ஒரு சபை அப்படின்னு சொல்லிட்டா, அந்த சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப எளிமையா அப்போஸ்தலர் பவுல் நமக்கு அங்க சொல்றார். உதாரணமா சில வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா, வசனம் நீங்க 12 படிக்கலாம், நீங்க 12-13 படிங்க. நீங்க ஆமாம். அப்போ இங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டார், ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரீரம் ஒன்று தான், ஆனா அதற்குள்ள அவயங்கள் அநேகம் சொல்றார். அப்போ அதற்கு தலை கூட ஒன்று. அப்போ இந்த எக்லீஷியாக்குள் இருக்க வேண்டிய சிஸ்டம் பத்தி அவர் ரொம்ப கிளியரா சொல்றார். அப்போ சரீரம்னு சொல்லும் பொழுது ஒரு சரீரம் தான், ஒரே சரீரம் தான், ஆனா அவயங்கள் தனித்தனி அவயங்கள். அது நல்லா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது சுயாதீனம் நல்ல பாயிண்ட் மனசுல வைக்கணும். ஒரு கான்சக்ரேட்டட் மெம்பர் ஒரு சபையில் இருக்கிறார்னா அவருக்கு ஒரு தனி சுயாதீனம், ஒரு கான்சக்ரேட்டட் மெம்பர் ஒரு சித்தம், இன்னொரு கான்சக்ரேட்டட் மெம்பர் இன்னொரு சித்தம், ரெண்டுக்கும் ஒன்னும் இல்லை. சுயாதீனம்னா அதான் அந்த சுயாதீனம், தனித்தன்மை. அது ரொம்ப முக்கியம். சபையில அதை நம்ம விட்டுடவே கூடாது இல்லைங்களா. அது இருந்தா தான் தேவன் சித்தத்தை நம்ம இங்க நிறைவேற்ற முடியும். 30 கான்சன்ட்ரேட்டட் மெம்பர்னா அந்த சபைக்குள்ள எத்தனை சித்தம் இருக்கு தெரியுங்களா? 30 சித்தம். ஆனா என்ன விஷயம் தெரியுங்களா, 30 சித்தமும் ஒன்னாகணும். ஒன்னாகிறதுக்கு முன்னாடியே ஒன்னாயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு இல்லைங்களா. 30 சித்தம்னு என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே ஒரு ஒரு சித்தத்துக்கும் உரிய மரியாதை கணம் நாம கொடுக்கணும். ஒரு சகோதரனுடைய வியூ, அதை ஒருத்தருடைய கருத்துக்கு முழு மரியாதை இருக்குது, முழு உரிமை இருக்குது. அதுதான் புது சிருஷ்டியின் அமைப்பு. 30 கான்சன்ட்ரேட்னா 30 சித்தம். ஆனா கண்டிப்பா 30 சித்தம் கடைசி என்ன ஆகணும், மேல இருக்கிற அந்த ஒரே சித்தத்துக்கு இசைந்து வரணும். அப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது, நம்முடைய உரிமையை நாம் எழுந்தும் கூடக்கூடாது. கவனக்குறைவுனா அப்போ மற்றவர்கள் கவனக்குறைவு, அதே சமயத்தில் உரிமைகளை விட்டுவிடக்கூடாதுன்னா நம்முடைய சித்தம் நம்ம காண்பிக்கணும். இது நம்முடைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு அங்க காமிக்கணும் இல்லைங்களா. அப்போ அதுதான் அங்க சொல்ல பொழுது, சரீரம் ஒன்னா இருந்துட்டாலும் அவயங்கள் அநேகமா இருக்குது. ஆனா ரொம்ப அருமையா சொல்றாரு, நம்ம யூதராயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக பாருங்க தாகம் தீர்க்கப்பட்டோம். நிறைய அவயங்கள், நிறைய சித்தம், ஆனா இருக்கிற ஸ்பிரிட் எவ்வளவு சொல்றாரு, ஒரே ஸ்பிரிட். அது ரொம்ப முக்கியம். அந்த எக்லீஷாவில் சொல்லும் பொழுது அந்த ஒரே ஆவி சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குள்ள நம்ம வளரணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க வேண்டியது, ஒரு ஒரு கான்சன்ட்ரேட்டட் மெம்பர்ஸுக்கும் ஒரு ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஒரு சகோதரனுக்கும் ஒரு தனிப்பட்ட உரிமை அந்த சபையில, அதாவது அந்த அமைப்புல அங்க இருக்குது. இதுதான் நம்ம வந்துட்டு அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதே சமயத்துல இங்கேயும் சொல்ல போல பிரதர் அருமையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு உதாரணம், ஒரு மரம் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சபை வந்துட்டு சொல்லும் பொழுது ஒரு செடிக்கு கூட ஒப்பிட்டு சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். அப்போ அங்கிருந்து சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், கற்றுக்க வேண்டி இருக்குது. ஏன் வந்துட்டு ஒரு சபையை ஒரு செடி மாதிரி ஆகிட்டு ஒரு கொடி மாதிரி அங்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது, ஒரு மரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த வேர்ல இருந்துட்டு உச்சி வரைக்கும் ஒரே இசைவா இருக்கும் சரிங்களா. அது எங்கெங்க பிக்ஸ் ஆகணுமோ, எங்கெங்க பொருத்தப்பட்டிருக்கணும், அப்படி பொருத்தப்பட்டு ஒரு மரம் பரிபூர்ணமா இருக்கும் கம்ப்ளீட்டா, எங்க வேர்ல இருந்துட்டு உச்சி வரைக்கும். ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிளைகள் அதது அதது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கும், அதுக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது இல்லைங்களா. அதே சமயத்தில் அந்த கிளைகள் எங்கெங்கயோ போகுது சரிங்களா. ஆனா சில மரங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தென்னை மரம் இப்படி வளர்ந்துருக்கும், இங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி போய் இப்படி வரும், அது எப்படி அவ்வளோ காத்தடிச்சும் விழுகாம இருக்குது நமக்கு தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிளை கம்மியா இருக்கும், ஒரு இடத்துல கிளை என்ன இருக்கும், பெருசா போயிட்டு நிறைய பழமெல்லாம் இருக்கும். எப்படி அந்த மரம் விழுகாம இருக்குது நமக்கு தெரியாது. அது என்ன விஷயம் தெரியுங்களா, அந்த மரம் மரத்துல அந்தந்த கிளைகள் அந்த மரம் விழுந்து விடாத படிக்கு ஒரு பேலன்சிங்ல தான் அது வளரும். இந்த பக்கம் அதிகமா சாஞ்சிடுச்சா அந்த பக்கம் கிளைகள் அதிகமா வராது. கிளைகள் எல்லாம் எங்க தான் வரும், இந்த பக்கம் சாஞ்சிருக்கிறத பேலன்ஸ் பண்ற மாதிரி எங்க வளரும், இங்க தான். அதுக்குள்ள இருக்குது ஃபார்முலா, அப்படித்தான் அது வளர்ந்து செடி மரம் எல்லாமே. அப்போ பிரதர் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவா, நீங்க பாருங்க ஒரு மரத்தை அந்த கிளைகளை வந்துட்டு இணைக்கிறதுக்கு ஸ்க்ரூ போட தேவையில்லை, ஸ்க்ரூ போட்டு இணைக்கணும். இல்லாட்டி அந்த கிளை விழுந்துருமோன்னு நினைச்சு அதுக்கு ஒரு கயிறு போட்டு இழுத்து வச்சு கட்டணும், இந்த அவசியம் எல்லாம் எதுவும் இல்லை. அந்தந்த கிளைகள் அந்த என்ன சொல்லலாம், ஸ்டெம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தண்டு, தண்டுல எந்த இடத்துல சரியா இணைக்கப்படணுமோ இணைக்கப்பட்டுடுச்சுன்னா அந்த மரம் அப்புறம் கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதற்கு மேல அந்த மரத்தை வந்துட்டு நிலைப்படுத்துறதுக்கு வேற எந்த அடிஷனல் போல்ட் நட்டு கயிறு எதுவுமே தேவையில்லை, சுதந்திரமா அந்த கிளைகள் எல்லாம் அங்க போயிட்டு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுதான் அப்படித்தான் இருக்கணும், சபை சபை கூட அப்படித்தான் இருக்கணும். எந்த விஷயத்துல நீங்க இணைச்சிருக்கணுமோ அந்த விஷயத்துல சரியா இணைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் தேவையில்லை. அது பண்ணணும், இது பண்ணணும், அவங்கள கூட்டிட்டு வரணும், இவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். இன்னைக்கான அந்த சூழ்நிலை நமக்குள்ள இருக்குது. அப்போ பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒண்ணு நீங்க அடிஷனலா போல்ட்டு நட்டு போட்டு இணைச்சு வைக்கணும்னு நினைச்சோம்னா தேவையான ஒரு விஷயத்துல என்ன இருக்குது நமக்கு இங்க கரெக்டா, அந்த தேவையான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும். சரீரம் ஒன்று தான், அவயங்கள் அநேகம், ஆனா ஒரே ஆவி. சோ அங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஒரே ஆவியில நிலைச்சு நிக்கிற அந்த பரிசுத்த வான்கள் நம்ம சொல்லலாம், அந்த புது சிருஷ்டியில் புது சிருஷ்டிகள் நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள வேறு இந்த உலக பிரகாரமான முயற்சிகள், அந்த அவங்களை இணைச்சு வைக்கிறதுக்கான காரியங்கள் வந்துட்டு அங்க எதுவுமே தேவையில்லை. அப்ப நினைக்க வேண்டியது என்னன்னா, அந்த சிந்தையில அந்த ஸ்பிரிட்ல அந்த ஒன்னஸ் இருக்கணும், அந்த ஒருமைப்பாடு அங்க இருக்கணும். அது மாத்திரம் இருந்துச்சுன்னா, ஆனா அந்த கிளைகள் பார்க்கும்பொழுது சுதந்திரமா அது போகும், சுதந்திரமா போகும். ரொம்ப முக்கியம், இந்த லிபர்ட்டி பத்தி தான் முழுக்க பேசிட்டே இருக்கிறார் பிரதர். ஒருவேளை போர் அடிக்கிற மாதிரி கூட தோணலாம், ஆனா அங்க எங்கெங்கெல்லாம் அவரு சுயாதீனம் பத்தி பேசிருக்காரோ அங்கெல்லாம் நாம அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான விஷயம். உண்மை சகோதர சகோதரிகளை, சுயாதீனம் கூப்பிடும் போதே சொல்லிட்டார், விருப்பம்னா நீங்க வாங்க, இல்லாட்டி வேண்டாம். இன்விடேஷன்லயே வைக்கிறாரு, இட் இஸ் அப் டு யூ, இல்லைங்களா? இது உங்கள் விருப்பத்துக்கு நான் விடுறேன். பின்பற்றி வர விரும்பினால் வாங்க, விரும்பாட்டி நீங்க போயிடுங்க. அங்கேயே வச்சுட்டாரு செல்ஃப், என்ன அந்த கம்பல்ஷன் இல்ல, சுயாதீனம். அப்புறம் சுயாதீனத்தில் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் முழு சுயாதீனம், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு நியமிச்சிருக்க சுயாதீனத்திலேயே நீங்க நிலைச்சிருங்க அங்க சொல்றாரு. அப்ப நாம் இன்னைக்கு ஆதார வசனம் நம்ம பாருங்க, இப்ப 28வது வசனம் வாங்க. அதுலயே ஏற்படுத்திருக்கிறார். நம்ம பார்க்கும் பொழுது அங்க அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, தேவனானவர் சபையில பிரியாரிட்டி இருக்குது பாருங்க, ஒரு வரிசை இருக்கு பாருங்க. முதலாவது யார்? அப்போஸ்தல்ஸ். நெக்ஸ்ட் இரண்டாவது, அந்த வார்த்தை கவனிங்க, முதலாவது இரண்டாவது மூன்றாவது இல்லைங்களா, அப்புறம் பின்பு. அப்ப பாருங்க அந்த பிரியாரிட்டி இருக்கு, பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அப்படியே கொண்டு வர. அப்ப அந்த மகிமையில வித்தியாசம் காமிக்கிறார் இல்லைங்களா. அப்போ முதல் அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தினார், நெக்ஸ்ட் யார் வராங்க? தீர்க்க தரிசிகள், மூன்றாவது போதகர்கள், அப்புறம் பின்பு அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், இவங்களை எல்லாம் தேவன் வந்துட்டு அங்க ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப நாம் இது பார்க்கும் பொழுது இது தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நல்லா உணர்ந்தோம்னா சகோதர சகோதரிகளே, நல்லா உணரணும். அப்போஸ்தலர்கள் யார் உண்டு பண்றார்? தேவன். தீர்க்க தரிசிகள் தேவன் இல்லைங்களா. அப்போ போதகர்கள், இதுக்கு வித்தியாசம் பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போஸ்தலர்ஸ் வந்துட்டு சபைக்கு எவ்வளவு பேர் தான்? 12 பேர் தான், வேற யாருமே அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது. 12 பேர் தான் அப்போஸ்தல். ப்ரொஃபஸர் யார்? இப்ப தீர்க்க தரிசிகள். அப்ப தீர்க்க தரிசிகள் இப்ப நமக்குள்ள இருக்கிறாங்களா அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்போஸ்தல்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம்? இல்லை, அப்போஸ்தல்ஸ் இல்லவே இல்லை. முடிஞ்ச கடைசி அப்போஸ்தல் 100 செத்து போயிட்டார், மறிச்சிட்டார் இல்லைங்களா. அப்போஸ்தல் யோவான், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் இல்ல சபையில, இது வரைக்கும் இல்ல, இனிமேல இருக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா 12 பேர் தான் அப்போஸ்தல்ஸ். தீர்க்க தரிசிகள்னு கேட்டா சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா தீர்க்க தரிசிகள் யார்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பவுண்டர்ஸ் அப்படின்னா வியாக்கியானம் பண்ணிக்கிற ஒருத்தர் தான் யார் ஆகிறார்? தீர்க்க தரிசியார். இப்ப பைபிள்ல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இல்லைங்களா, ஏசாயில் மல்கியா வரைக்கும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருக்குது. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு எல்லாமே இன்னும் வெளியாக்கப்படலை, எல்லாமே வெட்ட வெளிச்சமா இல்லை. அப்போ அதையே ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆவியின் துணை கொண்டு ரொம்ப தாழ்மையில அவைகளை ஒன்னொன்னையும் வியாக்கியானம் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அந்த வியாக்கியானம் பண்ற வரம் சபையில எல்லாருக்குமே தேவன் கொடுக்கறது இல்லை, ஏதோ கொஞ்சம் பேர் கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்படி ஒரு வாய்ப்பை பெற்றுட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தேவன் என்ன சொல்றாரு? இவங்க சபைக்குள்ள எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா கவனிச்சு நமக்கு தெரியும் இந்த விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசனம் இவங்க புதுசா எதுவும் சொல்ல முடியாது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை காலத்துக்கு ஏற்ப வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள். போதகர்கள் டீச்சர்ஸ் ப்ரீச்சர்ஸ் இல்லைங்களா, பொதுவான காரியங்களை போதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, வயசுல மூத்தவங்க எல்லாரும் இல்லைங்களா. அப்போ இங்க சொல்ல பொழுது இதெல்லாம் யார் ஏற்படுத்துறா? தேவன் ஏற்படுத்துறாருன்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு எங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக்கிங். இவைகளெல்லாம் தேவன் தான் ஏற்படுத்துறாருன்னு சொல்லும் பொழுது நாம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு முயற்சிக்க என்ன முன்னேறதுக்கு நாம் என்ன பண்ண முடியாது? முயற்சிக்க முடியாது, அது தப்பு. கொஞ்சம் மதிப்பு மரியாதை உள்ள ஒரு ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்ட்டு நாம சுயமா என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, முயற்சிக்க முடியாது. ஏன்னா இவைகளை யார் ஏற்படுத்துறார் பார்க்கிறோம்? பிதாவாகிய தேவன். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது சபைக்குள்ள நடக்கும் இல்லைங்களா. எல்லாரும் ஸ்பீக்கர்ஸாக ட்ரை பண்ணுவோம், ஆனா முடியாது. அப்போ நம்ம உங்களுக்கு நான் அழகா வசனம் சொன்னோம்னா வசனம் படிங்க நீங்க 17வது வசனம் அதுல பாருங்க, அந்த சபையில எப்படி சொல்றாரு. அப்புறம் ரொம்ப எளிமையா, இது சரீரம் அவயங்கள் அநேகம் இல்லைங்களா. அவயத்துக்கு ஒரு சரீரத்துக்கு ரெண்டு காது போதும் இல்லைங்களா, ஒரே வாய் போதும். அப்புறம் தான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்ப இங்க என்னன்னா இவங்களெல்லாம் தேவன் ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது கிடைக்கல, நாம் அது ட்ரை பண்ணலாம், எனக்கு இது கொடுக்காதனால வருத்தம் யோசிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா இவைகள் எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்களாக இருந்தால் தேவனே என்ன பண்ணிடுவார், நம்மளை ஏற்படுத்தி வச்சிருவார். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ நீங்க அந்த வசனங்கள் நீங்க மறுபடியும் படிங்க, 28வது வசனம் கடைசியா நீங்க 29 படிங்க அப்படியே. கரெக்ட். அப்போ அந்த கேள்வி போடுறாருன்னு எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா சபையில அப்படின்னு கேட்டாவே அதுக்கு அதில் பதில் என்னதான் வருது, இல்லை எல்லாரும் இல்லை இல்லைங்களா. ஒரு ஒரு அந்த சரீரத்துல ஒரே சரீரத்துல அந்தந்த அங்கங்களுக்கு அந்தந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லும் போது அந்த பொறுப்பு நம்ம யோசிக்கணும் சகோதரர் சகோதரர். என்னன்னா தேவன் இந்த ஒரு ஊழியத்துல நமக்கு என்ன பங்கு அவரு வச்சிருக்கிறார், நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அல்லது வரம் தேவன் வச்சிருக்கிறார், நம்ம எந்த விதத்துல தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், இது ஒரு ஒருத்தர் யோசிக்கணும். யோசிக்கும் பொழுது பரிசுத்தாவில் அப்ப அவர்களுக்கு வெளிப்படும் கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்த போறார், நம்ம என்ன மாதிரியான ஒரு அவயமா அங்க இருக்கிறோம் தெரியும். அப்ப தெரிய பொழுது என்ன வகையில நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியே பி கண்டென்ட் இல்லைங்களா. அப்படின்னா நமக்கு என்ன தரப்பட்டிருக்கிறோம் அதோடு நம்ம தாழ்மையா அங்க இருக்கணும். மாறாக நமக்கு அனுமதி இல்லாத விஷயங்களை நாம எண்ணி பார்த்து அதனால கொஞ்சம் பேக் ஆயிட்டு எதிர்பார்த்தது கிடைக்கல, நம்ம விருப்பப்பட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால சோர்ந்து போறதோ அது நமக்கு ஒரு சுய நஷ்டம் தான் அங்க வரும். எல்லா விஷயத்திலும் சபை ரொம்ப கிளியரா வந்துட்டா கர்த்தருடைய சித்தம் தேவனுடைய சித்தம் அங்க பார்ப்பது நமக்கு அங்க அவசியம் இல்லைங்களா. அப்ப இங்க கூட அருமையாக சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க சொல்லும் பொழுது இப்ப கண்டிப்பா வந்துட்டு அப்போஸ்தலர்கள் இல்ல சரிங்களா. அதே போல இந்த இன்னும் என்ன சொல்றாரு, பின்பு உங்களுக்கு வசனம் என்ன சொல்றாரு, அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும். ஆமா, இந்த இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. ஆனா எப்ப சொன்னாரு இந்த விஷயம், முதல் சபையில சொல்லும் பொழுது ஆமாம் அங்க அப்போஸ்தலர் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க, அற்புத அடையாளங்கள் செய்யறவங்க கூட இருந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு இது எப்படி அப்ளை ஆகும், நமக்கு யார் இல்ல, அப்போஸ்தலர்கள் இல்ல, ஆனா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்காங்க, இன்னும் வேற யார் வர முடியாது, அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு இன்னைக்கு இங்க இல்ல. ஏன் அப்படி இல்ல நம்ம சொல்லுவோம், கரெக்டா நம்ம பார்க்கிறோம், அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரம் அப்போஸ்தலர்கள் யார் மேலயாவது கை வச்சு ஜெபித்தா அவங்களுக்கு அந்த வரம் ஆதி சபையில கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரம் சபையில எது வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த வரத்தை தரக்கூடியவர்கள் யார் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள். அப்ப 12 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வரம் சபையோடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த வரத்தை வாங்கினாங்க பாருங்க டைரக்டா, அவங்கள கடைசி ஆள் மறிக்கிற வரைக்கும் கூட அந்த அற்புத அடையாளங்கள் சபையில இருந்திருக்கும். அப்போ அந்த வரத்தை தரக்கூடிய அப்போஸ்தலர்கள் மறிச்சதுக்கு அப்புறம், வரத்தை பெற்றவர்கள் கூட மறிச்சதுக்கு அப்புறம், அதோடு என்ன நின்னுருக்கணும் பார்க்கிறோம் சபையில, அற்புத அடையாளங்கள் வரம் அங்கு இல்ல. ஆனா இந்த பிளேஸுக்கு தான், இந்த இடத்துக்கு தான் ஒரு விசேஷமான வரம் அங்க வருது சபைக்குள்ள. என்ன வரம்னா, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை பற்றி கற்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லைங்களா, அவருடைய குணலட்சணங்கள்ல வளர வேண்டிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இந்த வரத்துக்கு ஈக்குவலா அங்க சபைக்குள்ள வரும் பொழுது இப்போ நாம எதற்கு பிரயாசப்படலாம் அப்படின்னா, தீர்க்கதரிசி, அப்புறம் போதகர், அப்புறம் இந்த மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அறிஞ்சு கொண்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வியாக்கியானம் பண்றதுக்கு இந்த விஷயங்கள்ல நம்ம முயற்சிகள் அங்க எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது நீங்க கவனிங்க, அந்த 31வது வசனம் படிச்சீங்கன்னா, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். அப்ப அதுக்கு முன்னாடி சில வரங்கள் பேசிட்டாலும் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசினவைகளை எல்லாத்தையும் விட முக்கியமான வரங்கள்னு சில வரங்கள் இருக்கு, பெட்டர் நீங்க அதையே தேடுங்க, பெட்டர் நீங்க அதுக்கு அந்த முக்கியமான வரங்களுக்கு நீங்க தேடுகிறவர்களா இருங்க இல்லைங்க. அப்படிதான் சொல்றாரு. அப்போ இப்ப இது வரைக்கும் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதை பிரதர் அழகா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க, இன்ஃபீரியர் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், இந்த அற்புதம் செய்யறது, அனே பாஷை பேசுறது, இதெல்லாம் இன்ஃபீரியர் கிஃப்ட்ஸ் அப்படின்னா தரத்துல ரொம்ப குறைவான வரங்கள். இதுக்கு நீங்க ஆசைப்பட வேண்டாம், இதை விட முக்கியமான வரங்கள் இருக்குது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆசைப்படுங்க. அது என்ன, அது அந்த முக்கியமான வரம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் 13 அதிகாரம் பேசுறார் 1 கொரிந்தியர். அப்ப 13 அதிகாரம் முழுக்க எதை பத்தி பேசிருக்குது பாருங்க, ஒரு இன்ஃபீரியர் கிஃப்ட்ஸ், ஒரு தரம் குறைஞ்ச ஒரு அற்புத அடையா சில வரங்கள் பத்தி பேசிட்டு இதெல்லாம் இருக்கட்டும் சரிங்களா, இதை விட அதிக மேன்மை முக்கியமான வரம் நீங்க நாடுங்க, இன்னும் அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்ட்டு 13 அதிகாரம் முழுக்க எதை பத்தி பேசுறாரு, அன்பு பத்தி பேசுறார். அப்ப பிரதர் ரசல் ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்றார். அப்ப சபைக்குள்ள நீங்க பார்க்கும் பொழுது இந்த முக்கியமான வரம் நீங்க பாருங்க, அன்பு, கிறிஸ்துவின் அன்புல வளர்வது. அப்ப பிரதர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு, என்னன்னா ஒரு ஒரு எளிமையான சகோதரன் இந்த அன்பு எனக்கூடிய முக்கியமான வரத்துல பெருகினவரா இருந்தா தேவனுடைய பார்வையில் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? அவர் அதிகமா வேலை செய்ய மாட்டார் சரிங்களா, நிறைய சப்ஜெக்ட் பேச மாட்டார், நிறைய சப்ஜெக்ட் எழுத மாட்டார், ஆனா அன்புல அந்த சாயல்ல நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா தேவன் பார்வையில இவரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், போதகர்கள், இவங்க எல்லாத்தையுமே இவர் எப்படி இருக்கிறார், மேலானவர் அங்க இருக்கிறார் தேவனுடைய பார்வையில். அப்போ நீங்க இந்த அன்புங்கக்கூடிய முக்கியமான ஒரு வரம் இன்னைக்கு சபைக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது சகோதர சகோதரிகளே, இது நம்ம ரொம்ப உணர்ந்து கொண்டு இதையே நாட வேண்டும். ஆனா என்ன ஆயிடுதுன்னா, நமக்குள் சில பலவீனங்கள் இருக்கும் பொழுது நம்ம சில இந்த மாதிரி போதனை இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கே நம்ம பிரயாசப்பட்டு அது ஒருவேளை கிடைக்கல, அதுல சில ஏமாற்றங்கள் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையே பாதிக்கப்பட்ட நிலைமையில சிக்கா இருக்கும் நம்ம இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது இங்க என்னதான் நமக்கு சொல்றாங்க, இவைகள் எல்லாம் விட ஒரு மிக முக்கியமான வரம் இருக்குது. அந்த வரம் தான் நமக்கு அங்க பிரதர் சொல்றாரு. இது என்ன வரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த உண்மையான பரிபூர்ண அன்புல நம்ம மேலும் மேலும் நம்ம அங்க வளர்வதாங்க சொல்றாரு. ஒருத்தர் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர் அப்படின்னா இந்த பலியின் உடன்படிக்கையில நம்ம வந்துட்டு தேவனுக்காக இந்த சுவிசேஷத்தின் முடிவுல அவருக்காக குமாரனுக்காக சத்தியத்துக்காக சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தர் யாராவனார், மூப்பர், உதவி மூப்பர்கள், பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவங்க, வேற பலிகள் செய்யக்கூடியவங்க யாரா இருந்துட்டாலும் இந்த ஒரு முக்கியமான வரத்துல கம்மியானவங்களா இருந்துட்டா அங்க நான் அது உங்களுக்கு நான் ஒரு நல்ல வாசகம் நான் படிச்சு காமிக்கிறேன். அதர்வைஸ் ஹி அஷூர்லி வுட் பி பெர்மிட்டட் டு ட்ரிஃப்ட் இன் டு டார்க்னஸ். அவங்க எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சுட்டு வேணா இருக்கலாம், ஆனா அன்புல அவங்க வளரல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இருளுக்குள்ளாக வழி நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுவாங்க. அதாவது என்ன சொன்னா, ஹி அஷோர்லி வுட் பி பெர்மிட்டட் அனுமதிக்கப்பட்டுடுவாங்க. எதுக்குன்னா டு ட்ரிஃப்ட் இன் டு டார்க்னஸ், இருளுக்குள்ள போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டுடுவாங்க. எப்படி, அன்பு மாத்திரம் இல்லாம மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அது கூட என்ன சொன்னா, பெர்ஹாப்ஸ் பிகம் எ டீச்சர் ஆஃப் எரர் இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சர் ஆஃப் தி ட்ரூத். இவர் டீச்சர் தான், தீர்க்க தரிசனம் சொல்றவர் தான், பிரசங்கம் பண்றவர் தான் இல்லைங்களா, ஆனா அவருக்குள்ள என்ன இல்ல, அன்பு முக்கியமான விஷயம் அது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன ஆயிடுவார்னா, இருளுக்குள்ள அனுமதிக்கப்பட்டவராயிட்டு இவர் ஹி வில் பிகம் எ டீச்சர் ஆஃப் எரர், தப்பிதங்கள் இல்லாட்டி கள்ள போதனைகளை சொல்லக்கூடியவர் ஆயிடுவாரு. இன்ஸ்டெட் ஆஃப் எ டீச்சர் ஆஃப் தி ட்ரூத், சத்தியத்தை உபதேசிக்கிற போல இவர் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாரு, அசத்தியத்துக்கு அங்க போயிடுவார். பாருங்க பாயிண்ட் புரியுதுங்களா, அந்த அன்பு இருக்கணும் உள்ளுக்குள்ள. அன்பு இல்லைன்னா நம்ம எப்படி என்ன செய்யறவங்களா இருந்தாலும் கூட காலப்போக்கில் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆயிடுவோம். சத்தியத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம், போக 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 என்ன ஆயிடுவோம், அசத்தியத்துக்கு ஊழி ஆக்கிடுவோம். இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லும் போது அதனுடைய தாக்கம் நமக்கு புரியுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, எ சர்வன்ட் ஆஃப் சாட்டன் டு ஷிஃப்ட் தி பிரதரன், சாத்தானுக்கு ஒரு ஊழியக்காரனா ஆயிட்டு சகோதரர்களுக்கு இடர்கள் கொண்டு வந்துருவான். யார் இவங்க, உண்மையான ஊழியக்காரர்களா தான் இருந்தாங்க, உண்மையான தீர்க்கதரிசிகளா தான் இருந்தாங்க, ஆனா அன்பு அவங்களுக்குள்ள இல்லை. அப்ப இங்க நம்ம என்னன்னா, ஒரு வேலை கர்த்தருடைய கிட்ட வாய்ப்பை பெற்று இந்த அவருடைய சன்னிதானத்தில் இருந்துட்டு அவருடைய வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா. அப்போ அந்த அன்பு ரொம்ப முக்கியமான கிஃப்ட் இல்லைங்களா, அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்ட் நம்ம பார்க்கிறோம். அது இல்லாட்டி அவர்கள் சாத்தான் கையில ஊழியம் செய்யறவர்களா போய் சகோதரர்களுக்கு இடரல் தான் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது நம்ம சொல்வதற்கு தயங்குவது இல்லை. இந்த சபையில தேவன் அங்கீகரிச்ச இந்த சபைக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள ஏற்ற காலத்துல ஷிஃப்டிங் நடக்குது, பிரித்தெடுத்தல் நடக்குது. அப்ப இதையும் தேவன் யாராவது உள்ள இருக்கிறவங்களை வச்சுதான் செய்யணும். அப்ப பலவீனங்களுக்கு சிலர் தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பா சாத்தானுடைய கையில பாத்திரமா போயிடுறாங்க. அப்ப சாத்தானுடைய கையில பாத்திரமா போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே அன்பு இல்லை, நாலேஜ் இருக்கும் பட் அன்பு இல்லை இல்லைங்களா. அப்போ என்ன ஆயிடுவாங்க, இவங்க சாத்தான் கையில டூல்ஸ் ஆயிட்டு அப்போ சகோதரர்கள் இடுவதற்கு தான் அவங்க எதுவா இருப்பாங்க. ஆனா பெரிய ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும், பெரிய ஊழியங்கள் செய்யற மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு கடைசி நாட்கள நமக்கு முதலில் கூட தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா ரொம்ப விஜிலண்டா இருக்கணும், விழித்திருங்கள், ஜெபித்து தப்பிச்சுக்கோங்க இதுக்கெல்லாம். இது வந்துட்டு நம்ம பிரதர் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அருமையா ஒரு இமெயில கொடுக்கிறாரு, இது வந்துட்டு பிரித்தெடுக்கிற காலம் சரிங்களா, இது பிரிக்கப்படுகிற காலம், இங்க சேர்த்துட்டுல இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது ஹார்வெஸ்ட் டைம் சரிங்களா. ஆனா அப்ப ஹார்வெஸ்ட் டைம் போது கண்டிப்பா என்ன நடக்கும், இங்க பிரித்தெடுத்தல் நடக்கும். ஆனா நாம் என்ன நினைக்கணும், ஒன்னே ஒண்ணு, நாமளும் பிரிக்கப்படுகிறோம், ஆனா கண்டிப்பா நம்ம அக்னிக்குள்ள போக கூடாது. எங்க போறதுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ள இருக்கணும். ஆனா யார் அக்னிக்குள்ள யார் களஞ்சியத்துக்குள்ள, இது நம்ம ஜட்ஜ் பண்ற வேலை இல்லை இல்லைங்களா. அப்ப இந்த காலத்தினுடைய அந்த வெளிப்படையான விஷயம், இது அறுவடையின் காலம், எல்லாம் நடக்கும் சபைக்குள்ள இல்லைங்களா. அது நடந்துட்டே இருக்குது, தேவன் பண்ணிட்டே இருக்கிறார். அதே சமயத்துல நமக்கு ஏற்ற சில போதனைகள் கூட நமக்கு டைம்லி சஜஷன்ஸ் கொடுக்கிறார் தேவன். அப்ப என்ன விஷயம் தெரியுங்களா, இது பேரலா போயிட்டு இருக்குது. சபைக்குள்ள நடக்கிற சம்பவங்கள், நமக்கு தேவன் தரக்கூடிய சத்தியம் ஒன்னுக்கு ஒன்னு இசைந்து போகும் பொழுது ரெண்டு விஷயம், இந்த சத்தியத்துக்காக இந்த சோதனைன்னு சொல்லலாம், இந்த சோதனைக்காக இந்த சத்தியம்னு சொல்லலாம். நமக்கு தேவன் நல்லா தெரியும், அவர் நம்ம ஒரு சோதனைய கடந்து மேற்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களா ஆகும் வரைக்கும் நமக்கு என்ன பண்ண மாட்டார், சோதனை கொடுக்க மாட்டார். அப்படின்னா ஒரு சோதனை வந்துடுச்சுன்னா இன்டைரக்டா என்ன அர்த்தம், அந்த சோதனைய மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன கொடுத்துட்டார், ஏற்கனவே ட்ரூத் கொடுத்துட்டார், சத்தியம் கொடுத்துட்டார், பெலன் கொடுத்துட்டார், பரிசுத்த ஆவி கொடுத்துட்டார். சோதனை வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம எக்யூப் ஆயிருக்கிறோம், ஃபீல் பண்ணிக்கணும், உணர்ந்துக்கணும், அதுக்கு நம்ம தயாராகிட்டோம். அப்போ நம்ம தயாராகினா கண்டிப்பாக சோதனை வரும், நமக்கு சோதனை வரும். அப்போ ரெண்டும் பேரலாக போதும். அப்போ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற சகோதர சகோதரிகளை. இன்றைக்கி இந்த வாய்ப்பில் நம்ம நன்றியோடு தான் தேவனுக்கு நம்ம துதிகளை செலுத்தணும் சரிங்களா. அப்போ இந்த அன்பு இல்லாட்டி ஒருத்தர் என்ன ஆவார்த்தாங்க சொல்லியிருக்கிற இதே விஷயங்கள். இப்போ ஒன்று குறந்தியார் 12 அதிகாரத்தில் ஒரு சபை எப்படி இருக்கிறாங்க, அதில் அவயங்கள் பார்க்கும் பொழுது அநேகமாக இருக்குது, ஆனால் ஒரே சரீரம் ஒரே ஆவியில் இருக்கணும். கண்ணு கையை வேண்டான்னு சொல்ல முடியாது, கை என்ன பண்ண முடியாது, கண்ணை வேண்டான்னு சொல்ல முடியாது. அந்த வசனமெல்லாம் நான் இங்கே காண்பிக்கல உங்களுக்கு, ஆனால் ரொம்ப முக்கியமான வசனங்கள், அது சில வசனங்கள் நீங்கள் படிங்க, 21 வசனம் படிங்க அந்த வசனத்திலேயே இல்லைங்களா. அப்போ பாருங்க, ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தை பார்த்து நீ எனக்கு அவசியம் இல்லை, நீ எனக்கு அவசியம் இல்லை, எந்த அங்கமும் இன்னொரு அங்கத்துக்கிட்ட அங்கே சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய சரீரத்தில் நல்ல ஒரு உதாரணம் சொல்லும் போது, எப்படி நம்ம சரீரத்தில் எதுக்கு வந்து பலவீனமா இருக்குதோ, சிக் ஆயிடுச்சோ, அந்த பார்ட்டுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கையில ஒரு அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு எவ்வளவு மெடிக்கல் இதெல்லாம் எடுக்கிறோம், ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், பலவீனமான ஒரு அங்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம மருத்துவ விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம், அதே போலதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபையில் அங்கங்கள் நிறைய சரிங்களா. அதுல ஒண்ணு முக்கியமான வேலை செய்யும், இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை செய்வாங்க இல்லைங்களா. ஆனாலும் சொல்லும் பொழுது கண்ணு பார்த்து கை என்ன சொல்ல முடியாது, நீ எனக்கு வேண்டாம், கை வந்து காலை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் ஒரு அங்கங்கள், ஒரு ஒரு அங்கங்கள் நமக்குரிய பார்ட் இருக்குது, நமக்குரிய பங்கு இருக்குது, நாம் செய்ய வேண்டிய பங்கு. அப்போ எப்படி சரீரத்தில் பலவீனமான அங்கங்களுக்கு ஒரு அக்கறை தேவையோ, ஒரு பாதுகாப்பு தேவையோ, அதே போல நம்முடைய சபை ஆகி இந்த சரீரத்தில் கூட, இந்த அமைப்பில் கூட பலவீனமான சகோதரர்கள் மேலே தான் நம்முடைய கண்கள் என்றைக்குமே இருக்கணும். ஆனால் நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்பொழுது அது நம்மை அறியாமலே சில சமயங்களில் நடந்துருது சகோதர சகோதரிகளை. ஒரே மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம மேக்ஸிமம் ஆயிடுவோம், ரொம்ப நெருக்கமாயிடுவோம், அப்படி கூட அப்படி வந்துட்டு தேவன் அப்படி வைக்கிறது இல்லை இல்லைங்களா. அப்ப தேவன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நானே வந்துட்டு எதுக்கு கர்த்தர் இயேசு சொல்லுமா, நானே எதுக்கு வந்தேன்னா காணா போனவருக்காக தான் நான் வந்துட்டேன், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்காக நான் வரல, காணா போயிட்டவங்களுக்கு தான் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. ஒரு சபையில நம்ம இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை யார் மேல இருக்கணும், ரொம்ப முக்கியமா யார் மேல இருக்கணும், எல்லார் மேலயும் இருக்கணும், ரொம்ப முக்கியமா யார் மேல இருக்கணும். அதே சமயத்துல ஒத்த கருத்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணை பார்த்துட்டு கை வேண்டாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் நம்ம நிறைய பாடங்கள பாத்துருக்கோம், அதனால இந்த பாயிண்ட்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபாஸ்டா போறேன். ஆனா 1 Corinthians 12 சபையினுடைய ஒற்றுமை எப்படி இருக்கணும் சொல்றாரோ அதே விஷயங்கள் நீங்க எபேசியர் 4 முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தல் பவுல் இங்க என்ன பேசினாரோ அதே விஷயங்களை அவரு அங்கேயும் பார்த்துட்டு பேசியிருக்கிறார், அதே விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்க 11-16 வசனம் வரைக்கும் நீங்க படிங்க. ஆமாம். அப்போ இங்க நாம பார்க்கும் போது சகோதர சகோதரி அதே விஷயம் தான் அங்க சொல்லிட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இங்க யூனிட்டி ரொம்ப முக்கியம் சொல்றார், ஒருமை அந்த சரீரங்களுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் இஸ் டிசைரபிள். அப்படின்னா விசுவாசத்துல நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், ஒரே விசுவாசத்தில் இருக்கணும் என்று சொல்லிட்டாலும் என்ன மாதிரியான விசுவாசத்துல, அதான் அவர் கேட்கிறார் இல்லைங்களா. மொத்தம் பொதுவா விசுவாசத்துல ஒன்னா இருக்கணும்ங்கிறது அர்த்தம் இல்லை, விசுவாசத்துல நம்ம ஒன்னா இருக்கணும், ஆனா அது வெறுமையா விசுவாசத்துல ஒன்னா இருக்கணும்னு சொல்லக்கூடாது. எந்த விசுவாசத்துலன்னு ஒரு கேள்வி போட்டீங்கன்னா அப்ப யூதாவில நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க எப்பயுமே. அப்ப என்னன்னா ரொம்ப கேள்வி தெளிவா இருக்கணும், இந்த சபைக்கு தேவன் என்ன மாதிரியான விசுவாசம் தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் கூட நம்ம விட்டு கொடுக்க முடியாது, அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசத்துல ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை என்ன சொல்லலாம், இந்த மாதிரியான விசுவாசம் இன்னும் கூட ஷார்ப்பா சொல்லணும்னா பிரதர் ரெண்டு விதமா சொல்றார். என்னன்னா, முதல்ல கிறிஸ்து இயேசுவினுடைய பலியின் மேல விசுவாசம் கண்டிப்பா இருந்தாங்க. அது ஒரு விசுவாசம், அவருடைய பலியினால் தான் மீட்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டுட்டு நீதிமானாக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசம் எல்லாருக்கும் காமனா இருக்கும். அதே போல நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் கான்சக்ரேஷன், நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறது, சாங்டிபிகேஷன், செட்டிங் அப்பான் டு தி லார்டு, தி ட்ரூத் அண்ட் தேர் சர்வீஸ். நம்ம உடன்படிக்கை செஞ்சது, செஞ்ச உடன்படிக்கை பொருத்தனையை நிறைவேற்றுவது, மேன்மேலும் இந்த அழைப்புல பரிசுத்தமாக்கப்படுவது, சத்தியத்துக்காக சகோதரர்களுக்காக வேலை செய்யற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும், புரியுதுங்களா? ஒரே விஷயத்துல புரியுதுங்களா, ஒரே மைண்ட்ல இருக்கணும் இந்த விஷயங்கள்ல, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம விசுவாசம் சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவை அவருடைய பலிய விசுவாசிக்கிறதுல ஒன்னா இருக்கணும்னு சொன்னா அப்ப மீதியெல்லாம் எப்படி வேணா இருக்கலாம் தானே? அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் மீதி விஷயங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாரு. நம்ம கான்சக்ரேஷனு, நம்ம சாங்டிபிகேஷனு இல்லைங்களா, அப்போ நாம சத்தியத்துக்காக சகோதரர்களுக்காக ஊழியம் செய்யற விஷயம், இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசம் எப்படி இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இதுதான் அந்த உண்மையான சபை இப்படி இருப்பாங்க சொல்றாரு. ஆனா சில விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா ஒரு கான்சக்ரேட் மெம்பருக்கு எத்தனை சித்தம், ஒரு சித்தம், அவருக்கு மைண்ட் இருக்குது, அவருக்கு சுயாதீனம் இருக்குது, கொஞ்சம் இருப்பார். சின்ன சின்ன விஷயங்கள் அது பெரிய பிரிவினைகள் என்ன பண்ணாரு, ஏற்படுத்தாது. அதே சமயத்துல இந்த சபைக்குள்ள அந்த பிரிவினைகள் கூட முழுக்க முழுக்க அங்க அப்போஸ்தலர்கள் ஆகட்டும், கிறிஸ்து இயேசுவாகட்டும் என்ன பண்ணல, அங்க அனுமதிக்கவே அங்க இல்ல பார்க்கும் இல்லைங்களா. அப்போ இவர்கள் இந்த விசுவாசம் பாயிண்ட்ல சொல்லும் போது இவங்க ஒன்னா இருக்கணும்னா அது இந்த மேல் மேலான விசுவாசங்கள் அங்க ஒன்னா இருக்கும். சரி, இப்போ டாபிக் நம்ம இங்க முக்கியமான டாபிக் வரும்பொழுது அங்க சொல்றாரு இல்லைங்களா, அப்போ இந்த அப்போஸ்தலர்கள், அப்புறம் தீர்க்க தரிசிகள், அப்புறம் போதகர்கள், அப்புறம் வந்துட்டு வழி நடத்தவர்கள், இவங்க எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இது நம்ம எப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்லும் பொழுது ஒருவொருத்தரும் தேவன்கிட்ட பர்சனலா தியானிச்சு பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா இங்க ரொம்ப சொல்லும் பொழுது சில வேலைகளை செய்வதற்கு சபைக்குள்ள சில பக்குவம் வேணும், சில வேலைகள் செய்யறதுக்கு சில பக்குவம் வேணும். அந்த பக்குவம் நான் அது வசனத்தில் நான் படிச்சா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். என்னன்னா, தி ராயல் பிரீஸ்ட்ஹுட், தேர் ஆர் சம் ஹூ லேக் குவாலிபிகேஷன் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் வித் அதர் விச் அதர் பொசஸஸ். சிலருக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில பக்குவம் இல்லைங்களா, மற்றவர்கள் அதுல அவங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வேலைக்கு நாமோ சரி, அது வந்துட்டு ஒரு ஒருத்தரும் தேவன்கிட்ட தியானிச்சு கேட்கணும், தேவன் எங்களுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அது அவங்க தேவன்கிட்டயே அவர்கள் கேட்கணும் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப ரொம்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும், அது கூட தப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு அனுமதி இல்லாத வேலையை நம்ம தேடிட்டு போயிட்டு இருக்க கூடாது, அது கூட ரொம்ப டேஞ்சர் தான் சொல்ற. உதாரணமா இங்க சொல்லும் பொழுது இங்க சபையில எல்லாருமே பேச முடியுமா அப்படின்னு கேட்டா அங்க சொல்றாரு, இப்போ ஆரோனுடைய அந்த என்ன சொல்லலாம், நம்ம ஆரோனுடைய குடும்பத்தார் எல்லாருமே தேவனுடைய வேலையை செய்வதற்கு தகுதி உள்ளவங்களா இருந்துட்டாலும் ஆனாலும் தேவன் விசேஷமான சில தகுதிகளை பாக்குறாரு, ஒரு முக்கிய முக்கியமான வேலைகள். அப்போ ஒரு முக்கியமான வசனம் நீங்க படிங்க, அங்க ஏசாயா 61:1. ஆமாம் இல்லைங்களா. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள், இவங்களை மீட்கறக்கு, அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தேவன் என்ன என்ன பண்ணிருக்கிறார், முக்கியமான வார்த்தை, என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார் இல்லைங்களா. அப்போ சபையில ரசல் சொல்லும் பொழுது இந்த அபிஷேகம் முக்கியமான வேலையில் செய்கிறவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்க. என்ன அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு ஒரு பொறுப்புகளையும் செய்வதற்கு அந்த பொறுப்புக்கே உரிய பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்து அதை அவங்க செய்யணும். இல்லைங்க பொழுது அவங்க அதைய பயபக்தியோட பார்க்கணும் அவங்க சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்தந்த பொறுப்புகளை அவங்க பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் இல்லை இல்லைங்களா, ஆனா இந்த அபிஷேகம் எல்லாரும் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். சொல்ல வர விஷயம் என்னன்னா அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுத்துருங்க. அப்ப அந்த பொறுப்புகளை செய்யறவங்க அந்த அபிஷேகம் பெற்றெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன பண்ணும், தங்கள் நடத்தையில காண்பிக்கணும், பிரதிபலிக்கணும், அந்த அறிகுறிகள் அவங்க காண்பிக்கணும். இது பத்தி பேசும்போது தான் சொல்றாரு சபையில அநேகர் அந்த ஒரு அந்த என்ன சொல்றாரு அருமையா, பப்ளிக் சர்வீஸ், அதாவது தேர் ஆர் சம் ஹூ லேக் குவாலிபிகேஷன்ஸ், ஆனா சிலர் இந்த ஒரு தகுதியை வந்துட்டு அவங்க பெற்றுக்கொள்வது இல்லை இல்லைங்களா. அப்போ பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த வேலைகளுக்குள்ள சபையில சில முக்கியமான பொறுப்புகள் செய்யறதுக்கு அவங்க விருப்பப்படும் பொழுது அது தேவன் அங்கீகரிக்கிற விஷயமா அங்க இல்லை, அவங்க அபிஷேகம் பெற்றவங்களும் அங்க இருக்கணும். அப்போ சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஷார்ப்பான விஷயங்கள். அப்போ ரசல் ரீபென்ஸ்ல சொல்லும்போது ஒன்லி தி அனாயிண்டட் ஷுட் ஸ்பீக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சபையில போதகர்களா இல்லைங்களா வழி நடத்துறவங்களா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி தி அனாயிண்டட். அந்த அந்த வேலைக்கு அவங்க என்ன எடுக்கணும்? இங்க ஆக்சுவலா ஏசாயா 61:1 யார சொல்லுது அப்படின்னா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து அபிஷேகம் பெற்றவரா இருந்து இந்த ஊழியத்தை சபையினுடைய அஸ்திபார கல்லா இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறார். ஆனா அந்த வசனம் யாருக்கு அப்படியே பொருந்தும் அப்படின்னா தலைக்கு மாத்திரமல்ல சரீர அங்கங்களுக்கு கூட எல்லாம் பொருந்திரும். அப்போ கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சபை, புது சிருஷ்டியின் அமைப்பு, அதுக்குள்ள வெவ்வேறு பொறுப்புகள், அந்த பொறுப்புகளுக்குரிய தன்மை, இருக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். அங்க சொல்லும் பொழுது நம்ம அந்த ஒரு விஷயம் மாத்திரம் தேவன்கிட்ட ரொம்ப தாழ்மையா கேட்கணும். ஒருவேளை தேவன் இந்த அமைப்புல எனக்கு என்ன பொறுப்பு நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுக்கான பரிசு தாவிய நேரத்தில் இருக்குதா, அந்த பொறுப்பு எனக்கு வாய்ப்பு இருக்குதா, அவர்கள் யோசிச்சு தியானிச்சு அதற்காக அவங்க ஜெபம் பண்ணலாம் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தான் தேவன் இதெல்லாம் எதுக்கு பாயிண்ட் வருது அப்படின்னா இது வந்துட்டு சபை, யாருடைய சபை பார்க்கிறோம்? இது முழுவதும் தேவனுடைய சபை. அவர் தான் சார்ஜ் எடுப்பாரு, அவர் தான் என்ன பண்ணுவார்னா ஏற்படுத்துவார். நான் ஏற்படுத்த முடியாது, பிரதர்ஸ் யாரும் ஏற்படுத்த முடியாது, சிஸ்டர்ஸ் யாரும் ஏற்படுத்த முடியாது. அது தேவன் சபை, தேவன் பார்ப்பார், அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த வேலைக்கு யாரு, அந்த வேலைக்கு யாரு, அவருடைய அப்பாயின்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும் சரிங்களா. ஆனா இங்க சுய முயற்சிகள் இங்க வேண்டாம், அதுதான் அங்க சொல்றாரு. ஆனா அந்த அன்புல நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், அது மிக்க மிக முக்கியமான வரம், அன்புல நீங்க எல்லாரும் ஒரே அளவுல நீங்க அங்க வளர்ந்துக்கலாம் அப்படி சொல்றாரு இல்லைங்களா. அப்போ இந்த சுவிசேஷ ஊழியம், பரிசுத்தவான்களுக்கான ஊழியம் செய்யக்கூடியவர்கள் பத்தி அங்க பேசும் போது இங்க கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இப்ப ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருந்துச்சு. வயசு ஒரு முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி, அவங்க ஒரு பூர்ண வயசு உள்ளவங்களா அவங்க இருக்கணும் சரிங்களா. ஆனா இப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவலா இங்க ஆவிக்குரிய வகையில நம்ம பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியின் அமைப்புக்குள்ள என்ன எலிஜிபிலிட்டி, வயசு அங்க அங்க வயசு இங்க எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும் போது அனுபவம், பக்குவம், அதே சமயத்துல குண நலன்கள்ல முதிர்ச்சி இல்லைங்களா, ஞானம், இவைகளை குறிக்குது. நிழல்ல வெறுமனே வயசு இருந்தா அவங்க வரலாம். ஆனா அது இங்க நமக்கு அப்ளை பண்ணும் பொழுது இங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில அது வயசு இல்ல. ஆனா வயசுங்கிற இடத்துல என்னென்ன வருதுன்னா நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல நான் படிச்சதுன்னா சிக்னிஃபை எக்ஸ்பீரியன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லைங்களா. எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம், கேரக்டர் டெவலப்மெண்ட்னா குணா லட்சணங்கள்ல வளர்ச்சி இல்லைங்களா. அப்போ இன்னும் ரொம்ப முக்கியமா பாருங்க, அதே மாதிரி அந்த இப்பதான் நான் பிரதர்ட்ட தான் கேட்டேன், நமக்கு கூட தெரியல என்ன விஷயம்னா அந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடியவங்க வரவங்க அவங்களுடைய கண் வந்துட்டு வசனம் நீங்க படிங்க, அது நல்லா இருக்கும். வசனம் லேவியராகமம் 21 பாருங்க, என்ன 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 கண்ணனா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா பூ விழுந்த கண்ணன். ஸோ அது தேவன் அந்த ஊழியத்துக்கு அவர் அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ அந்த பூ விழுந்த கண்ணன் அந்த ஒரு ஊழியத்துக்கு அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா அது என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப சீரியஸா தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த கர்த்தருடைய கனமான ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அவங்க கண்ணு பூ விழுந்திருக்க கூடாது. ஆனா இது லிட்ரல் கண் இல்ல, ஸ்பிரிச்சுவல் கண். ஆவிக்குரிய விஷயங்களை ரொம்ப ஆவியில ஆழமா உணர்ந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய விஷயமா பார்க்கிற மெச்சூரிட்டி இல்லைன்னா அவர்கள் இந்த ஊழியத்துக்கு அவங்க தகுதி இல்லை. அதுதான் பார்க்கிறார் பிரதர் ரசல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்னன்னா The cross dies in the type would signify in the anti-typical priesthood a lack of clearness of insight. Lack of clearness of insight. ஆழமான பார்வை, பார்க்கறதுல அவங்களுக்கு பக்குவம் இல்லை அப்படிங்கிறத குறிக்கும் இல்லைங்களா. அது வந்துட்டு தப்பா போயிடும். ஏன்னா இந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கு இந்த ஆவிக்குரிய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி அந்த குவாலிபிகேஷன் இங்க வந்து பொதுவா பேசிட்டுக்காரு இல்லைங்களா. இங்க வந்துட்டு நாட் ஃபார் ஒன்லி எல்டர்ஸ், மூப்பர்கள் அப்படி இல்லை. இங்க அருமையா பிரதர் ரசூல் சொல்லும் பொழுது பைபிள்ல வசனம் எப்படி டீல் பண்ணிட்டு இருக்குன்னா, எல்டர்ஸ் பைபிள்ல யாரை தேவன் சொல்றார் அப்படின்னா, யார் யார் எல்லாம் இந்த சுவிசேஷ ஊழியத்தை தேவனுடைய தயவுல கிருபையில சித்தத்துல முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்களோ இவர்கள் எல்லாரையுமே அவர் எப்படித்தான் சொல்றார், எல்டர்ஸ் இந்த சர்ச் சொல்றாரு சரிங்களா. அப்ப இந்த எல்டர்ஸ் இந்த சர்ச் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரையும் குறியுது, யார் யார் இங்க நின்று பேசுறாங்களோ. அப்ப இந்த கண்டிஷன்ஸ், இந்த நிபந்தனைகள், இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. அப்புறம் பரவலா சொல்லும் போது உண்மையிலே எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் அந்த பார்வை உள்ளவங்களா இருக்கணும். ஆனா இன்னைக்கு மேக்சிமம் இந்த பார்வையில இன்னைக்கு குறைவு வருது, அங்க பிரச்சனை வருது, கண்டிப்பா பிரச்சனை வருது. ஒரு விஷயத்த ஒரு பிரதர் ஸ்பிரிச்சுவலா பாத்துட்டு இருப்பாரு, இன்னொரு பிரதர் அப்படியே உல்டாவா பாத்துட்டு இருப்பாரு. அதனால நிறைய பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும்னா, எந்த பார்வையில பார்க்க வேண்டியதை நம்ம வேற எந்த பார்வையிலயோ பாத்துட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே, நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துல சரிங்களா, இங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பலி செலுத்துறாங்க அந்த இல்லைங்களா, அதே சமயத்துல பிரகாரத்திலயும் பலி செலுத்துறாங்க. இத பிரகாரத்தில் இருக்கிறவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அதை பலியா தான் பார்க்கணும், புரியுதுங்களா. யார் வந்துட்டு இந்த இதெல்லாம் வினோதமா பாப்பா, பாளையத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது என்னமோ மாறி தோணும். ஆனா அது உலகத்தா இருக்க நம்முடைய பலிகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உண்மையிலே சபையை சொல்லும் பொழுது இங்க ஒரு சகோதரனுடைய பலி, ஒரு சகோதரனுடைய பலி, இன்னொரு சகோதரனா சகோதரியா எப்படிதான் பார்க்கணும், பலியா பார்க்கணும். பலியா பார்க்கல, பார்க்க மாட்டாங்க அப்படின்னா என்ன விஷயம்னா, இங்க சொல்லிட்டாரு அந்த என்ன சைட் இல்ல உங்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் சைட் இல்ல உங்களுக்கு, அதுக்குரிய பார்வை இல்ல. ஒரு ஒரு முடிவுகள், ஒரு ஒரு பிரயாசம், ஒரு ஒரு முயற்சி சபைக்குள்ள எல்லாரும் எடுக்கிறாங்க, சகோதரர்கள் எடுக்கிறாங்க, சகோதரிகள் எடுக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பார்வை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அந்த ஊழியத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் அங்க சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வேணும்னா சபைக்குள்ள இந்த மாதிரி பொறுப்புகள்ல வரக்கூடியவங்க, சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், நான் வந்துட்டு ஒரு பிரதர் புக்லயே கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே விரிவா தான் பாக்குறோம், ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம டீல் பண்ணல. ஆனா நீங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த உண்மையிலேயே அந்த சென்டர் தீம் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத நீங்க அங்க புரிஞ்சுக்கணும். இது கர்த்தருடைய சபை, அவருடைய அமைப்புன்னு சொல்லும் பொழுது அந்த அமைப்புக்குள்ள சில நிபந்தனைகள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் நிபந்தனைகள் தான் அவர் வச்சிருக்கிறார். இதுக்கு உட்பட்டு தான் அவங்க அவங்க தங்கள் தங்களுடைய நிலைமை உணர்ந்து, வரங்கள் உணர்ந்து, தங்களுடைய பொருத்தனையை அவங்க நிறைவேற்ற முயற்சி செய்யணும். செய்யும் பொழுதே சில முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்குள்ள அங்க இருக்குது. இதை பத்தி தான் அங்க நமக்கு அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நாம் இதோட இன்னைக்கு நாம முடிப்போம் சகோதர சகோதரிகளை. அடுத்த வாரம் பிஷப்ஸ், எல்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ், அப்போ சபையில இந்த அமைப்புல இவர்களை குறித்து தேவன் என்ன சொல்றார், இவர்களுடைய அந்த நியமனம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பத்தி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை